الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إن هو إلا وحي يوحى. وقال الله تعالى في مكان آخر: وما كنت تتلو من قبله من كتاب ولا تخطه بيمينك إذا لارتاب المبطلون. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن في الحجم شفاء، أو كما قال عليه الصلاة والسلام. பேரன்புமிக்க அருமையான புறமாக்களே, பெரியார்களே, இப்பொழுது நாம் பேச விளங்க வரக்கூடிய தலைப்பு ஹிஜாம். ஹிஜாமா என்றால் என்ன? இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்தது, இப்ப பார்க்க போறது பார்வை ஒரு வித்தியாசமான ஒரு பகுதிக்கு போறோம். இவ்வளவு நேரம் நாங்கள் பார்த்த பகுதி மருத்துவம், யூதர்கள் மருத்துவம். இப்ப நாங்கள் படிக்க போறது இஸ்லாமிய மருத்துவம் என்றால் என்ன என்றதல்ல, மருந்துகளை படிக்க போறோம். எனவே நாம் மருந்து சம்பந்தமாக விளங்கும் பொழுது எல்லாரும் நல்லா கண்ணை திறந்து தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு பகுதி இருக்குது. அதனால ஒவ்வொரு நோய்க்கும் என்னென்ன முறையில மருந்து செய்வதென்ற பகுதிகள் ஹிஜாமா, அடுத்தது ஐயா என்று மூன்று பகுதி வரப்போகுது. அதுல முதலாவதாக ஒரு சந்தேகம், முஸ்லீம்களுக்கு இடையில உள்ள பெரிய ஒரு சந்தேகம் தான் இந்த மருத்துவம் சம்பந்தமானது. இந்த இஸ்லாமிய மருத்துவம் அல்லாஹு தஆலாவான் நபி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மருத்துவமா இல்லையா என்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கு, பெரிய ஒரு சந்தேகம். இன்றைக்கு எங்களை முஸ்லீம்கள் கூட மாற்றி கேட்கிறாங்க, யூத சிந்தனை நிறைவேற கேட்கிறாங்க. முதலாவது இந்த கலிமா சொன்ன நாங்கள் எல்லாரும் எப்பவுமே எல்லாத்திலையும் ஹலால் பார்க்கிறோம். நான் சாப்பிட்றது ஹலாலா ஹராமான்னு பார்க்கிறோம். வீட்டுக்கு குழந்தைக்கு கொடுக்கறது ஹராமா ஹலாலான்னு பார்க்கிறோம். ஆனா இந்த உடம்புக்குள்ளால கொண்டு போற மருந்து ஹலாலா ஹராமா என்றதுல பெரும்பான்மையான ஆட்கள் பொதுவோக்காய். மிக முக்கியமான பிறகு குருவாழ் சொல்லதான் சொன்னார்கள், யூதர்களை அரேபிய தீபகற்பத்திலிருந்து வெளியேற்றி விடுகின்றார்கள். வெளியேற்றுகிற ஒரு பாரிய பொறுப்பை தான் அவர்கள் சஹாபாக்களிடத்தில் கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த யூதர்களுடைய இன்னொரு கட்டத்தை பார்ப்போம். நாங்க முஹர்ரம் மாசத்துல நோம்பு நோக்கிறோம். ஏன் நான் ரெண்டு நோம்பு நோக்கிறோம்? யூதர்களுக்கு குடும்பத்தில் மாறுன்னு சொன்னாங்க. இவ்வளவு சொல்லி இருக்கத்தக்க இன்றைக்கு எங்களுடைய ஆண் பெண் சமூகம் மருத்துவத்தில் யூதர்களுடைய மருந்தை தான் முற்று முழுதாக நம்பி இருக்கிறது. எங்க எல்லாருக்கும் நம்பிக்கை, அவன் மருந்த நம்பிக்கை, அந்த மருந்தை குடிச்சா உடனே நோய் லேசாகிறது, அவன் கிரீனை பூசினா புல் காண்டு போயிடும் என்றுதான் நம்பிக்கை. அருமையாளர்களே, இந்த மருத்துவத்துக்கு நான் வந்தா விளங்கும், எங்களுக்கு நம்பிக்கை வரணும், அல்லாஹ் சொன்னதுல சந்தேகம் வராது. இன்றைய வைத்தியம் சொல்றது நேற்றைய அறிவும் இன்றைய வைத்தியம், இன்றைய அறிவும் நாளைய பைத்தியம், இதுதான் அந்த தேர்வுடைய முடிவு. ஆனால் இஸ்லாம் எங்கெங்கெல்லாம் மருத்துவம் பேசிட்டோ அந்த இடத்துல சிபா மட்டும்தான் தெரியும். இடையில ஒரு சுவாரஸ்யத்துக்காக ஒரு கேள்வி கேட்போம். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா மருத்துவம் சம்பந்தமாக எத்தனை வசனங்களை சொல்லியிருக்கிறார்? சொல்ற ஆளுக்கு உடனடியாக மொத்தமாக 500 ரூபாய் பரிசாக வழங்கப்படும். குர்ஆன்ல எத்தனை வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் மருத்துவம் சம்பந்தமாக? நான் குர்ஆன் உள்ளதும் விளங்கி இருக்கிறோம், பேங்க கேட்கிறோம். சாதாரணமா எத்தனை வசனம் யாருக்கும் சொல்லலாம்? குர்ஆன்ல அல்லாஹு தஆலா மருத்துவத்தை சொன்னது அரை வசனத்துல, ஒரு வசனத்துல கூட இல்லை, அரை வசனத்துல தான் மருத்துவத்தை பேசுனது. எந்த வசனம் என்றா, குலூ வஸ்ரபு வலா துஸ்ரிஹு, நீங்கள் பசி வந்தால் சாப்பிடுங்கள், சாகம் வந்தால் குடியுங்கள். இந்த இதுதான் குர்ஆன் பேசின மருத்துவம். முழு நோய்க்கும் காரணம் உள்ளால போகக்கூடியது. இன்றைக்கு ஆசியாவில குறிப்பாக இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற இந்த நாடுகள்ல சாப்பாடு என்ன விளங்குகிறோம் தெரியுமா? வயிற்றை நிறைக்கிறதுதான் சாப்பாடு, வயிற்றை நிறைத்து பழகிக்கிறோம், அதுதான் சாப்பாடு. இதுதான் நோய்க்குரிய அடிப்படையான காரணம். பசிக்காக வேண்டினா சாப்பிடுற சாப்பாடு பசிய தீர்க்குமா என்று யோசிக்கிறத விட வயிற்ற நிறைக்குமா என்று சிந்திக்கிறதா எங்களோட சிந்தனை. வயிறு நிறைஞ்சா மாஷா அல்லாஹ், வயிறு நிறையில்லாட்டி பசி. அருங்கே யாருடைய நெஞ்சிக்கு முன்னால வயிறு வருமோ அது வயிறு அல்ல. வயிற்றுக்கு இஸ்லாம் என்ற வரை விளக்கணும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயிறு நெஞ்சு நேராக்கா இருக்கு. வயிறு நெஞ்ச தாண்டி வந்துட்டா அது வயிறு அல்ல, பக்கு அறிவுகள். அந்த வயிற்றுல வயிற்றுதான் எல்லா நோயும் பிறக்கும். முதலாவது நோய் சோம்பரித்தனம் உண்டாகும். இரண்டாவது நோய் கூடின தூக்கம் உண்டாகும். மூன்றாவது நோய் அதிகமாக கோபம் வரும். நாலாவது நோய் இருக்குது சந்தோஷப்படுவாரு, சாதாரண சந்தோஷப்பட மாட்டாரு. சின்ன விஷயம் பெருசாக விளங்கும், சின்ன சந்தோஷம் பெரிய சந்தோஷமாக விளங்கும், சின்ன கவலை பெரிய கவலையாக விளங்கும். இப்படி விளங்கக்குள்ள அவருடைய உடல் நில மாறி நோயாளி ஆயிடுவார். இதெல்லாம் கிதாப்ல இருந்த விஷயங்கள். அதனால் அருங்கான சோழர்களே, நோய்க்கு பிரதானம் எங்களுடைய சாப்பாடு குடிப்பு முறை. குடிக்கக்குள்ள எதை நான் குடிக்கிறேன் என்ற பார்க்கணும், சாப்பிடக்குள்ள எதை சாப்பிடுறேன்னு பார்த்து போகணும். இந்த தொடர்ச்சியில ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி தான் இஸ்லாத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிற மருந்து மருத்துவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மருந்து சம்பந்தமா பேசக்குள்ள அந்த அரபு உலகத்துல பாலைவனத்துல எந்த விதமான கருவிகள் இருக்க இல்லை. நபி அவங்களுக்கு ஓத தெரியாது, வாசிக்க தெரியாது. ஆனா அவங்க சொன்ன மருத்துவம் உலகத்துல இன்றைக்கு ஆள் ஆயுஷ்மை முடிச்சிருக்கிறாங்க. இந்த மருந்து நவியவங்க அனுபவத்தால் சொன்னதல்ல, வேற எந்த டாக்டர்ஸ் மார்ட்ட போயும் நவியவங்க மருந்த படிக்க இல்லை. எந்த கிதாபுகள்லையும் இல்ல நவியவங்க டாக்டர் மார்ட்ட பத்தி மருந்து படிச்சாங்கன்றது. ஆனா ரசூலுல்லாஹி சொன்ன விஷயம் உலகத்துல யாருமே சொல்ல இல்லை. அதுல முதலாவது வசுதா சொல்கிறார்கள், ஒரு மனிதனுடைய உடம்புல 360 மூட்டுகள் இருக்குது. ஒரு மனுஷன் உடம்புல 360 மூட்டுகள் இருக்குது, மடிப்புகள். அவன் ஒரு நாளைக்கு காலையில இருந்து செய்யக்கூடிய தஸ்பீஹ், தஹ்லீல், திக்ருகள், சதக்காக்க எல்லாம் சேர்ந்து 360 ஆகிவிட்டால் அவன் அதுக்குரிய நன்றியை செலுத்திடுவான். அப்ப நவீன காலம் 1997 வரைக்கும் உலக வைத்தியருடைய முடிவு மனுஷன் உடம்புல 360 மூட்டுகள் இல்லை, வெறும் 340 ரூபாய் முடிவாயிருந்தது. அப்ப ஒரு வைத்தியர் என்ன செய்யறாருன்னா அதை ஆய்வுக்கு எடுக்கிறார். சர்வ அங்க வைத்தியர் ஒருவர் தனது ஆய்வுக்கு எடுக்கிறார். டாக்டர் அப்துல் தாசிப் முகமது சையீத் தனது ஆய்வுக்கு எடுத்து ஆய்வு செய்யறாரு, ஆய்வு செய்யறாரு. கடைசியாக அவர் கண்டுபிடிக்கிறாரு, காதுக்குள்ளால மட்டும் 10 மடிப்புகள் இருக்கு ஒரு காதுக்குள்ளால. அடுத்த காலுடைய மையப்பகுதியிலும் 10 மடிப்புகள் இருக்குது. அறிவிக்கிறாரு மனுஷன் உறுப்புல 360 தான் உறுப்புகள் இருக்கு, மடிப்புகள் இருக்குது. 340 என்பது தவறான முடிவில் அறிவிக்கிறாரு. அது அறிவிக்கக்குள்ள எங்களுடைய உலமாக்கள் சொன்னாங்க, நீங்க இப்ப ஆயு செஞ்சு சொல்றீங்க எவ்வளவு தூரம், ஆனா எங்களோட சூழ்நிலை சொன்னார்கள்னா அன்றைக்கே சொல்லிட்டாங்க 360 உறுப்புகள் இருக்குது மடிப்புகள். ஹதீஸை கேட்கிறாரு, எடுத்து காட்டணும்னு இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அதே நேரத்தை நாங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கெங்கெல்லாம் மருத்துவத்தை பேசிக்கிறாங்களோ அந்த பேசின மிக முக்கியமான பகுதியில உலகம் இன்றைக்கும் கண்டுபிடிக்க இல்லை, கண்டுபிடிச்சு முடிக்க இல்லை. ஏற்கனவே சொல்லப்பட்டது, உங்களுடைய குடிபானத்துல ஒரு கொசு வந்தா அந்த கொசுவை முழுமையா சாட்டிட்டு வெளியே வீசுங்கன்னு சொல்லி சாட்டுக்கு வெளியே வீசுங்கள். அதுல எழுதுறாங்க, உலக வரலாற்றிலேயே கொசுவுடைய இறக்கையில சிபாவும் இருக்குது நோயும் இருக்குதுன்ற பகுதியை யாருமே பேசவில்லை. உலக வரலாற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு முன்னால யாரும் பேசவும் இல்லை, நபியர்கள் பிறரும் யாரும் பேசவில்லை. அந்த ஒரு சூரம் இதுல இருந்து ஆதாரம் எடுக்கிறாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன மருத்துவம் அனுபவ ரீதியாக மற்ற வைத்தியர்கள் சொன்ன மருத்துவம் இல்ல, நபி அவங்களுக்கு அல்லாஹ் சொன்ன மருந்துகள் மருத்துவம் மாத்திரம்தான் அதற்கு சொல்லுவார்கள் சொன்னார்கள் என்பதில் உலமாக்கள் தெளிவாக விளங்கப்படுத்துகிறார்கள். எனவே அருமையானவர்களே, இன்று எங்களை நிறைய பேர் பேசுறாங்க இஸ்லாமிய மருத்துவத்தை மாற்றி, அதாவது ஆங்கிலேயருடைய மருத்துவத்தை அதுதான் மருத்துவம் பேசுகிறார்கள், விரிவாக பேசப்படுகிற மருந்து இல்லை என்று சொல்லி. மருந்து என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு இஸ்லாம் மருந்து மருத்துவம் சம்பந்தமா பேசக்குள்ள ஒரு பகுதியை மட்டும்தான் பேசுது, இரண்டாவது பேசவே இல்லை. எங்கெங்கெல்லாம் குர்ஆனிலேயோ ஹதீஸ்லேயோ மருந்தை சொல்லுமோ அந்த மருந்து அந்த இடத்தில் இஸ்லாம் தீர்ப்பையும் தீர்வையும் சேர்த்து சொல்லியிருக்கிறது. என்ன நோக்கி சொன்னாலும் இந்த மருந்தை பாவிச்சா ஷிஃபா ஆரோக்கியம் கிடைக்கும் என்று சேர்த்து சொல்லியிருக்கிறது. இன்று வரைக்கும் உலகம் கண்டுபிடித்த மருந்து மருத்துவத்தில் எந்த மருந்துக்கும் ஆரோக்கியம் என்ற உத்தரவாதம் கிடையாது. இஸ்லாம் சொன்ன மருந்துல எல்லா மருந்து ஒவ்வொன்றா வரப்போகுது, எல்லாத்திலையும் இஸ்லாம் தீர்வு சொல்லியிருக்கு. இந்த நோக்கி இது செஞ்சா தீர்வு. உதாரணமாக ஹலத் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யாரு காலையில எழும்பின உடனே 7 ஈச்சம்பழங்களை சாப்பிடுவாரோ, சில விதத்துல 7 அஜ்வா ஈச்சம்பழம், சில இன்னும் சில விளையாட்டு அல்ல, இன்னும் சில விளக்கங்கள் சொல்றாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்ட அந்த அஜ்வா பகுதி என்ன சொல்றாங்க, 7 ஈச்சம்பழம் பெருமைப்பட சாப்பிட்டால் லம் யதுர்ரஹு ஸிஹ்ரன் வலா தம்மன், அன்றைய தினத்துல அவருக்கு எந்த சூனியமும் படிக்காது, எந்த நஞ்சும் அவரை தீண்டாது. உலகத்துல
இன்று வரைக்கும் சொல்லாத மருத்துவம். ரசூலுல்லாஹி சொன்னார், இந்த காலம் அரேபிய தீபகற்பம், வறண்ட பூமி, மனித சஞ்சாரம் இல்லாத வித்தியாசமான நாகரிகமாக கொண்ட இடத்துல எந்த விதமான இந்த கருவிகளும் இல்லாத காலம் என்ன சொன்னா சொல்லுவாரு சொல்லலாம். யாரு ஏழு ஈச்சம்பளும் வெறும் வயசுல சாப்பிடுவாங்களோ அன்றைக்கு எந்த நஞ்சில் தீண்டாது ஞாபகத்தில் மறந்துது. ஒவ்வொருத்தருடைய வீட்டிலையும் ஈச்சம்பளம் இருக்கணும். இந்த எத்தனை பேர் வீட்டுல ஈச்சம்பளம் சொன்னாங்க, ஈச்சம்பளம் இல்லாத வீடு பட்டினி சொன்ன பட்டினி விடுத்த வீடு. உங்க வீட்டுல எதுவும் இருக்கட்டும், பிரிட்ஜ்ல எதுவும் இருக்கட்டும், ஈச்சம்பளம் இருக்கணும். ஈச்சம்பளம் இல்லாத வீடு பட்டினி விடுத்த வீடு சொன்னா எப்பவும் பட்டு பிடிச்ச வீடுதான். இருந்தாலும் இருந்தா சாப்பாடு இல்லையே சொல்ல தேவையில்லை, ஒரு ஈச்சம்பளம் கொடுத்தா போதும். ஈச்சம்பளத்துடைய விரிவான பகுதி இருக்குது. பெண்களுக்கு மேலால அந்த ஹிஜாமாவுடைய பிறகு அனுப்பப்படுகிறது பெற்றுக்கொள்ள மேலால. அருமையான சகோதரரே, ஈச்சம்பளத்துடைய பகுதி மிக முக்கியமானது. சிஹர் சூனியம் சொன்னார்கள், இன்னைக்கு சூனியம் எங்கள ஆட்களுக்கு மிக முக்கியமான பெருத்த சூனியம் என்றது. சிலாக்க சூனியம் வந்து இருக்கிறதா இல்லையா? சூனியம் இருந்துச்சு, சூனியக்காரர்களெல்லாம் மூசாரத்தான் போட்டு போட்டாங்க. சண்டை பிடிச்சது 360 சூனியக்காரோட மூசாரம் சண்டை பிடிச்சது. சூனிய போட்டி மூசார எடுத்தினாங்க. சூனிய அல்ல எத்தனை வசனம் சொல்றாங்க அல்லாஹ் தஆலா. ஹதீஸ்ல வந்திருக்குது, சஹீஹான ஹதீஸ் வந்திருக்குது, புகாரில எல்லாம் வந்திருக்குது. சூனியம் தீண்டாது, ஏழு ஈச்சம்பளம் சாப்பிடுகிற காலை. அதே மாதிரி நஞ்சும் தீண்டா, நஞ்சு சூனியம் ரெண்டும் தீண்டா, மிக முக்கியமான பகுதி. இதுலதான் இன்னொன்னு நாங்க விளங்கணும். ஏழு ஈச்சம்பளம் ஏழு என்றார். ரிவாயத்துல இதை விரிவா பேசுறாங்க நபி அவங்க. ஏழு என்றதை இந்த எண்ணிக்கை எடுத்தா ஏழு என்றது விரிவாக அல்லாம ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் தமது கிதாப் ஃபத்ஹுல் பாரி தரஹு ஸஹீஹுல் புகாரில விரிவாக பேசிக்கிறாங்க. இந்த ஏழு என்ற மிக முக்கியம் இஸ்லாத்துல. ஏழு என்ற கணக்கு நிறைய இடங்களை சம்பந்தப்படுது. ஏழு வானம், அல்லாஹு கலக சமாவாசி ஏழு வானங்களை படைத்தார். ஒமினல் அர்ந்தி மிஸ்லாஹுன்ன ஏழு பூமிகளை படைத்தார் நல்லா சொல்றாங்க. அதே மாதிரி தான் ஏழு சூராக சொன்னாங்க. ஊத்திட்டு சபா அம்மின மசானி குரான் அப்படி ஏழு குறிப்பிடுகிறார்கள். அதே மாதிரி நவியவங்க சக்கராத்திரை காலத்துல நேரத்துல இந்த வாலி இதான் சுடாரத்தால ஏழு வாலியை ஊத்திர சூசலான கழுவத்தின குறிப்பாங்க ஏழு. இப்படி ஏழு என்றது மிக முக்கியம். அதே போலதான் நான் தண்ணீர் எல்லாம் பாத்தியா ஓதுறேன், பாத்தியா ஓதி குடிக்கிற அந்த தண்ணிக்கு ஏழு முறை பாத்தியா ஓதும். ஒரு முறை இல்ல, ஏழு முறை ஓதுனா கண்டிப்பாக சிபாய் எதிர்பார்க்கலாம். சுனாமி நத்தாயில தான் இந்த பதிவாயிருக்கோட அப்படி இந்த ஏழு சொன்னா சொல்ல மாதிரிலாம். அதே மாதிரி தான் சம்முன், சம்முன்னா நஞ்சு. என்ன நஞ்சு சேர்ந்தாரு? நஞ்சு தீண்டுனா மருந்து நிறைய சொல்லப்பட்டிருக்குது. உதாரணமாக இந்த ஹிஜாமாவுடைய தலைப்புக்கு தான் நான் வரணும். அதுக்காக வேண்டி சுருக்கமாக குறுகிய நேரத்துக்குள்ள வர இருக்குது. இஸ்லாம் பேசினதுல மிக முக்கியமா எந்த இடத்துல நோயோ அந்த இடத்துல மருந்து செய்யணும். இன்றைக்கு ரெண்டு நான் கொஞ்சம் பிரித்து வழங்கணும். ஆங்கில மருந்து செய்யற வேலை, எங்கட மருந்து செய்யற வேலை, ரெண்டையும் விளங்கினாத்தான் எங்களுக்கு எங்கட மருந்து நம்பிக்கை வரும். முதலாவது ஆங்கில மருந்து செய்யற வேலை என்னன்னு சொன்னா அப்போதைய நிலை தற்காலிகமாக மாற்றுதல் அது செய்யற வேலை. உதாரணமாக பெரிய ஒரு காயம் இருக்குது, ஒரு கிரீமை தந்து பூசினோட நாளைக்கு காஞ்சிடும். நாளைக்கு பொன் பிரச்சனை முடிஞ்சு போகுது. தலைவலி தரும், தலைவர் குடிச்சோன்னு தூக்கம் போயிடும், தலைவலி தான் போகுது. பல்லு வலிக்கு தட்டில குடிச்சோன்னு தூக்கம் வந்துடும், தலைவர் பல்லு வலி இல்லை. ஆனா இஸ்லாம் எங்க மருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா வெளிரங்கத்துல காட்ட இல்லை. இந்த நோய் வாரதுக்கு ரெண்டு காரணம் தான் உடம்புல இருக்கு. மூன்றாவது காரணம் உடம்புல இருக்காது. முதலாவது காரணம் உடல்ல இரத்தம், இரத்தத்துல உஷ்ணம் கூடும், சூடு கூடும். உஷ்ண பகுதி உஷ்ணம் கூடினா சில நோய்கள் வரும். இரண்டாவது காரணம் அதுல குளிர்தன்மை கூடும், அது கூடினால் உஷ்ணம் குறையும், நோய்கள் வரும். இஸ்லாம் தந்த மருந்து இரத்தத்துல பார்க்கிற வேலை, அங்க வேலை பார்க்கக்குள்ள முதலாவது இரத்தத்துல சீர்திருத்தம் உண்டாகும், இரண்டாம் கட்டமாக அந்த பழுதாகிய இரத்தத்தால் வந்த நோயெல்லாம் இல்லாம போயிடும். அதனாலதான் இஸ்லாம் வந்திருக்குது. உதாரணமாக யாருக்காவது இரத்தம் சூடான காரணத்தினால் வர நோய்கள், நிறைய நோய் வரும், அந்த அந்த நோய்கள் வரக்குள்ள ஹிஜாமா எடுப்போம். ஹிஜாமா எடுத்த உடனே உடம்புல உள்ள அந்த இரத்தத்தோட சம்பந்தமான எல்லா நோயும் இல்லாம போயிடும். முதற்கட்டம் யார் யாரோட உடம்புல இரத்தம் குளிர்தன்மையை கொண்டிருந்தால் தேனை கொடுக்கணும் அவருக்கு. தேனை கொடுத்த உடனே அது போதிய அளவு சூட்டு தன்மையை உஷ்ணத்தன்மையை எடுத்துக்கொள்ளும், அவருடைய உடம்பிலிருந்து அந்த பிரச்சனை இல்லாம போயிடும். இதுதான் இஸ்லாம் எங்களை தந்த நியப்பிரதானமான தீர்வு. இதுல வெத்தத்தை வகுப்பு படிச்சுக்கிறான்டா, உடம்புல எல்லா தொழிலையும் பார்க்கறது ரத்தம் தான். அது ரத்தத்துல ரத்தத்துக்கு முதலாவது ரத்தத்துடைய தொழில் படையன்னு சொன்னா அது வபாயு தனப்பு செய்யான்றது. அதாவது இந்த சுவாசிப்புடன் சம்பந்தப்பட்ட செயற்பாடுகள், நாங்க மூச்செடுக்கக்குள்ள அதால வந்து போகக்கூடிய பல விடயங்களோட ரத்தம் சம்பந்தமாகும். அப்ப அந்த ரத்தம் கேட்கிற முதலானது இந்த காத்து, நல்ல காத்த ரத்தம் கேட்குது. இப்ப நான் நல்ல சுவாசிப்பு செஞ்சா இந்த ரத்தத்துல நோய் வராது. இதனால நான் சொல்றது, எங்களை வீட்டு சூழல்ல நான் இருக்கிற சூழல்ல பழுதாகின சூழல் இருக்க கூடாது. இருந்தா நாட்டத்தை சுவாசிக்க சுவாசிக்க ரத்தம் பழுதாகும், சின்ன வயசுலயே நோயாளி ஆகிடுவாங்க. அதே போல் இரண்டாம் ரத்தம் தான் அல் வபாய் அல் கதாஹியா என்றா உணவுடன் சம்பந்தப்பட்டது. ரத்தம் எதை கேட்குதோ அதை கொடுக்கணும். ரத்தம் சாகம் சொன்னா நாங்க குடிக்கிறதுக்கு தண்ணியை தான் கொடுக்கணும். வேற பானங்கள் சொப்பின்சோ வேற இது கூட தான் கொடுத்துடக் கூடாது. தண்ணியை கேட்டா தண்ணியை கொடுக்கணும். ரத்தம் நல்ல ரத்தமாக இருக்கும். அதே போன்றுதான் உடம்புல ஏற்படக்கூடிய அனைத்து வித்தியாசங்களுக்கும் நோய்களுக்கும் மிக பிரதான சில காரணங்கள் தான் விகாயான்றது. விகாயான்னு சொன்னா நோய் வர முதல் இந்த உடம்பு பாதுகாக்கிறது. இது மிக முக்கியமான பகுதி. ரசூலுல்லாஹி சொன்னார்கள், ரெண்டு நியமத்துகள் இருக்குது, நியமத்தார் மக்பூன் அனுகம கதீரும் என்றார். ரெண்டு நியமத்தை ஒருத்தரும் கணக்கெடுக்கிறல்ல. அதுல ஒன்று அத்திஹா, உடல் ஆரோக்கியம். நாங்க எந்த அளவு தூரம் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறோம், அல்லாஹ் என்ன உடம்ப தந்திருக்கிற நோய் இல்லாத உடம்பு அல்லாஹ் தந்திருக்கிறானே, நான் எந்த தூரம் பாதுகாக்கிறேன். யார் யார் யோசிக்கிறாங்க? இன்னைக்கு யோசிக்கிறதே இல்லை. சாப்பாடு முன்னுக்கு வந்துட்டா எந்த வயசோ என்ன சாப்பாடோ அல்லாஹ் இந்த சாப்பாடு பிஸ்மி சொல்லி சாப்பிடுவோம். வாரத ஆறுதலா பிறகுவாங்க சாப்பிடுவோம். தவக்கல் சாலம்லாம் சாப்பிடுவோம். நான் சாப்பிடுறேன் இன்னைக்கு. இன்னும் சில ஆட்கள் கல்யாணங்களை கூப்பிட்டா சாப்பிடுறதுக்குள்ளே செட் ஆகி போற வந்தாருங்க. உட்கார்ந்து ஒரு தரம் ரெண்டு மூன்று நாலு என்று விழுகிறது. 35 வயசுல நோயாளி பாருங்களேன். துவாசிங்கிற நோயாளிச்சு அல்லா விட்ட நோய் என்று அல்லா தலையை போட்டுருவாரு. அருமையானவர்களே, அவருடைய தவக்கல் ஒரு ஜாதி மடத்தனமான தவக்கல் இது. ஏனென்று சொன்னா அந்த சிஹான்னு சொல்ற சாமான் உடல் ஆரோக்கியம் தானே. இது 55வது வயசுல யோசிக்கிற சாமான் இல்ல. உடல் ஆரோக்கியம்ன்றது 55வது வயசுக்கு போய் நோயாளி ஆகிட்டேனே என்று யோசிக்கிற சாமான் இல்ல. இது 20 வயசு 10 இருந்து நாங்க வளர்த்து 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 கொண்டு வர வேண்டிய சாமான் தான் உடல் ஆரோக்கியம். நாங்க குடிக்கக்கொள்ள யோசிக்கணும். 4 வருஷம் 4 மாசத்துக்கு பிறகு இந்த உடம்புல என்ன செய்யும் இந்த சாமான் போய் சாப்பிடுறோம், என்ன செய்யும் இந்த உடம்ப ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டே கொண்டு வரணும். நாங்க சொல்றது அல்லா விட்ட நோய் வந்துதான் தீரும். சிலாக்கள் ஆறுதலுக்கு சொல்ற அல்லா விட்ட நோய் என்ன செஞ்சா வரந்தான் என்றது. இது அதோட பெரிய தவறு. அறிஞர்களே, அல்லாஹுத்தால ஒத்தனுக்கு நோய அல்லாஹுத்தால ஒத்தனை நோய் ஒத்தனை நோயாளி ஆக்குறதில்லை. நல்ல ஞானம் எல்லாரும். அல்லாஹுத்தால யாரையும் நோயாளி ஆக்குறதில்லை. அல்லாஹ் நோயை படுத்து வச்சுக்கிறான். படத்து வச்ச நோய உள்ளுக்கு கொண்டு போடுறது எங்க கையால தான். நாங்க சாப்பிடுற சாப்பாட்ட நோய் உள்ளுக்கு எடுக்கிறோம். சாப்பாட்டுல பேருந்தல் குடுப்புல பேருந்தா உடம்புக்கு நோய் வராது. இது மிக முக்கியமான பகுதி. தத்மீர் சொல்றது கலா கதிர்ண்டா இத அல்லா விட்டு நோயாளி ஆக்குறது என்ற கருத்து இல்லை. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேணுதலாக இருக்கிற பகுதி சொன்னாங்க. உடம்பை பாதுகாக்கிறதுக்காக வேண்டி எந்த நாளும் காலையில பெரும்பாலும் தேன் பாதிக்கிற பழக்கம். அதே மாதிரி ஹிஜாமா செய்யலாம், ஹிஜாமான ரத்தத்தை எடுக்கிறாரு, உடம்புல இருந்து எடுக்கிற பழக்கம் இருந்துச்சு. இந்த ரத்தம் எடுத்தா உடம்புல என்னென்ன நனவு ஏற்படும், அதுல உள்ளாத காலங்கள் நேரங்களை பார்க்கணும், ஹிஜாமா எடுக்கிறது நேரங்களை பாதுகா பார்க்கணும். குறிப்பாக பிற 17, 19, 21 நாங்க அந்த இந்த பிரதியை நாங்க வெளியே குடுத்திக்கிறோம். இந்த பிரதியில முழுமையாக நாங்க அந்த அந்த இதை தந்திருக்கோம், என்னென்ன எடுக்கணும்னு சொல்லி. அதுல குறிப்பாக நாங்க எடுக்கணும் பிற 19, 17, 19, 21 இதுதான் எடுக்க வேண்டிய புற. இந்த காலத்தின் இரத்தம் எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரு நோயும் வராது, சிபா மட்டும்தான் வரும், நோய் ஒன்றுமே வராது. ஞாபகத்தீங்களா, இதுக்கு முன்னால பிற 15 அந்த பகுதியில் ரத்தம் எடுக்கவே கூடாது, 13, 14, 15 ரத்தம் எடுக்கவே கூடாது, வியக்கவனமாயிக்கணும். ஏன்னு சொன்னா 13, 14, 15 எப்படியான காலம்னு சொன்னா உலகத்துல சூரிய சந்திரனுடைய ஓட்டத்தோட சம்பந்தமான இந்த பூமி என்றது மண் மண்டலம் சம்பந்தமானது. இந்த சந்திரன் ஏற்படுற மாற்றத்தால பூமியில் உள்ள மரங்கள் செடிகள் மாற்றம் அடையுது, பூமி மாற்றம் அடையுது. எந்த அளவுதான்டா செத்த மரமும் 13, 14, 15 போன்ற பிற காலப்பகுதியில மாற்றத்துக்குள்ளாகுது. அதுக்குரிய காரணம் பூமி, பூமி அல்லாத்தால 2 மடங்கு தண்ணீரையும் 1 மடங்கு பூமியும் வச்சிருக்கிறான். இதே மாதிரி தான் மனிதன் உடம்புக்கும் பூமிக்கும் நெருங்கிய உறவு இருக்குது. மனிதன் உடம்புல 70% ரத்தமும் 2% ரத்தமும் 1% தான் உடம்பு இருக்குது. இந்த உடம்பு எப்படியா உடம்புன்னு சொன்னா ரத்தம் இல்லாத எடுத்துட்டால் ஊதின பலுண்ட காதல்லாம் காட்ட விட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த உடம்பாயிரும். எனவே இந்த பூமிக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இருக்கிறதால என்னென்ன மாற்றம் பூமியில உண்டாகணுமோ எல்லா மாற்றமும் இந்த ரத்தத்துல உண்டாகும், உடம்புல உண்டாகும், நோய் வந்துடும். அந்த கால பகுதியில 13, 14, 15 ரத்தம் வேகமா ஓடும், மனுஷன் புத்தி வேகமா வேலை செய்யும், சூடு வேகமா இருக்கும், கோபம் சுருக்கா வரும். இந்த கால பகுதியில பிற 13, 14, 15 வேகமா கோபம் வருவது, ஏன்னா கொதித்த உணர்வோட்டம் இருக்கும் அவனுக்கு. இந்த இதன் காரணத்தினால் தான் உலகத்திலேயே தவறுகள் குற்றங்கள் நடக்கிற இந்த காலப்பகுதியில் தான், அதாவது பிற 13, 14, 15 தான் உலகத்தில் கொலைகள் கூட நடக்கிறது, பாலியல் பலாத்காரங்கள் எல்லாம் நடக்கிற அந்த குற்றவியல் கூடுதலாக நடக்கிற காலப்பகுதி 13, 14, 15. இதனாலதான் இஸ்லாம் வந்து சொல்லி தருது பிற 13, 14, 15 நீங்க நோம்பு பிடிங்க, நோம்பு பிடிக்கீங்கன்னு சொன்னா உங்களால தவறுகள் ஏற்பட மாட்டாங்க. குர்ஆன் சொல்லி தருது, இஸ்லாம் வந்து சொல்லி தருது. ஆக இந்த காலத்தை நாங்க பார்க்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹிஜாமா செய்வதா இருந்தால் பிற 19, 21, 17, 19, 21 இந்த 3 பிறையில பார்த்து செய்ய சொல்லிக்கிறாங்க. அந்த ஹிஜாமா செய்யக்குள்ள மிக முக்கியமாக நான் வந்து கவனிக்க வேண்டிய சில பகுதிகளை இந்த இடத்துல நாம சொல்லணும். அதுலதான் ஹிஜாமா செய்யற ஆள் இடங்கள் அர்த்தம் சொல்றோம். ஹிஜாமா செய்யக்குள்ள சில முறையில கடைபிடிக்கணும். முதலாவது ஹிஜாமா செய்யறவர் சுத்தமா இருக்கணும், அசுத்தமா இருக்கக்கூடாது. அவரை பார்த்தா அல்லாஹ் ஞாபகம் வரணும், ஜிக்ர் செய்யறவரா இருக்கணும், துஆ செய்யறவரா இருக்கணும், தொழுகை உள்ளவரா இருக்கணும். இன்றைக்கு நிறைய பேர் ஹிஜாமா சென்றது இருக்கிறாங்க, நிச்சயமே வருவாங்க சென்றது இருக்கிறது. அருமையாக அல்லாஹ்வை பயந்த நல்லாக்கள பார்த்து போய் ஹிஜாமா எடுக்கணும். அது மாத்திரமல்ல ஹிஜாமா எடுக்கக்குள்ள யாருக்கு ஹிஜாமா எடுக்கிறோமோ அவரு ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து இருக்கணும் அல்லது படுத்து கொண்டிருக்கணும். குளிச்சுட்டு வந்தும் ஹிஜாமா எடுக்கக்கூடாது, ஹிஜாமா எடுத்த உடனே குளிக்கவும் கூடாது, குறிப்பாக நீய கூடாது. நீங்க வானவுள்ள சொல்லிக்கிறாங்க, ஏனென்றால் அந்த புண்ணுல சிதைவுகள் உண்டாகிடும் என்றக்காக வேண்டி அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஹிஜாமா செய்யக்குள்ள நோயாளியாக இருக்கிறாரு, நோயாளியா இருந்து உடல் பலகீனமானவர் இருக்கிறாரு, இப்ப ஹிஜாமா செய்யறதுக்கு பொருத்தம் இல்லை என்று ஹிஜாமா செய்யறவர் விளங்கினா ஹிஜாமா செய்யக்கூடாது. அதே போல காயங்கள் புண்கள் இருந்தால் புண்ணில கொண்டு போய் கப்பறிக்க கூடாது. அந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் பார்க்கவா பேசுறோம். அடுத்ததாக எப்ப ஹிஜாமா செஞ்சாலும் 2 உறுப்புல வலது கையில செஞ்சா இடது கையில செய்யணும், வலது காலில் செஞ்சா இடது காலையில் செய்யணும், ரெண்டு பகுதியாகத்தான் நாம் ஹிஜாமா செய்யணும். அதே போல குளிர்காலத்தில் ஹிஜாமா முற்று முழுதா தவிர்த்து கொள்ளணும். குளிர்காலத்திலையும் குளிரான பிரதேசத்திலையும் ஹிஜாமாவை தவிர்த்து கொள்ளணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா செய்து வலியுறுத்தினது ஹிஜாஸ்ல. ஹிஜாஸ்ல மக்கள் அந்த இடம் வந்து மக்கள் இந்த இடம் சவுதி அரேபியான்றது கடும் உஷ்ணமான ஏரியாவா இருந்துச்சு, அங்க ஹிஜாமா செஞ்சாங்க செய்ய சொன்னாங்க. அதே போலதான் குளிரான மருத்துவம் பாதிக்கக்குள்ள ஜெய்த்தூன் பாதிக்கிறோம், கருந்தீர எண்ணம் பாதிக்கிறோம்னு சொன்னா அத குளிர உஷ்ணமான ஏரியாவில தாராள பாதிக்கலாம், குளிரான ஏரியாவில மிக கவனமாக குறைவாக தவிர்ந்து கொள்ளணும், தேவையா இருந்தால் கொஞ்சம் பாதித்துக் கொள்ளலாம். ஆக இந்த காலப்பகுதியில் மிக முக்கியமானது. அதே போல நான் சொல்லப்படுறேன்னு சொன்னா மடிப்புகள் மூட்டுகள் இருந்தா அந்த இடத்துல மூட்டுல காயம் வந்திருக்குது, மடிப்புல காயம் வந்திருந்தா காயத்துல போய் ஹிஜாமா செய்யக்கூடாது. இன்னும் சொல்றாங்க முழங்கால தண்ணி இருக்கிற சிலாக்களுக்கு தண்ணி இருந்தால் அந்த தண்ணியை எடுக்கிறதுக்காக வேண்டி அங்க ஹிஜாமா செய்யக்கூடாது. சுத்தி வளர்த்தி ஹிஜாமா செய்யறதால பிரச்சனை கிடையாது. அது மாத்திரமல்ல அடுத்ததாக ஹிஜாமாவுடைய நோய்கள் என்னென்ன நோய்களுக்கு என்னென்ன இடத்துல செய்யணும்ன்ற பகுதி ஒன்று எழுதப்பட்டிருக்குது. அதுதான் இந்த பின்னால கொடுத்திருக்கிறோம். அதில் முழுமையாக ஒவ்வொரு நோய்களும் அதுக்கு இடங்களையும் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். அந்தந்த நோய்களுக்கு அந்தந்த இடத்துல ஹிஜாமா எடுக்கணும். முதலாவதா பாருங்க பிமூறு கலாய மூக்குன்னு சொல்ல, அதாவது திருமூல உயிரணுக்களின் சரிதத்தை ஒன்று இருக்குது. அடுத்தது கடும் தசை குறிப்பு முடக்குவாதம், இந்த முடக்குவாதங்களுக்கு பின்னா நம்பர் வந்திருக்கிறோம், அந்தந்த இடத்த எடுக்கணும். பார்வை மையத்தில் சுறுசுறுப்பாக்குதல், அதாவது சிலாபத பார்வை இருக்கும், கண் பார்வை நடுங்கும் தடுமாறும், தூர பார்வை இருக்காது, பார்வையில ஒரு விதமான வித்தியாசம் இருக்கும், நிறம் மாற மாற்றம் எதுவாக இருந்தாலும் அந்த அந்த அடுக்காக வேண்டி 1, 55, 2, 3, 35, 32 நம்பர். இதுல இந்த காகின் என்ற பகுதி ஒன்று இருக்குது, மிக முக்கியமான பகுதி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்த இடம் எந்த நோயா இருந்தாலும் அந்த இடத்த நாம ஹிஜாமா செய்யக்குள்ள 72 நோய்கள் இல்லாம போயிடும். மிக முக்கியமான விஷயம், 72 நோய்கள் இல்லாம போகும். ஹிஜாமாவின் நோக்கம் ரெண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது நோய் வந்தால் ஹிஜாமா எடுத்தல், நோய் வந்தா ஹிஜாமா எடுக்கக்குள்ள உள்ள நோய் இல்லா போகும். அது எடுத்த அன்று இல்லா போகும்ன்றதல்ல, எடுத்த அன்று இல்லா போகலாம், ஒரு வாரம் கழிச்சு இல்லா போகலாம், ஒரு மாதம் கழிச்சு இல்லா போகலாம். அது தாமதமாகினால் அதற்குரிய காரணம் ஒன்று சொல்லப்பட்டிருக்குது. முதலாவதாக ஹிஜாமா எடுத்த உடனே ஹிஜாமா வேலை செய்யும், ரத்தத்தில் வேலை செய்யும், ரத்தத்துக்கு அடுத்த கட்டமாக ஈரல் நுரையீரல் கல்லீரல் ஹிஜாமா வேலை செய்யும். மூன்றாம் கட்டமாகத்தான் தோல்ல வெளித்தோல்ல அதனுடைய தாக்கம் காயம் என்ன இருக்குமோ அது இல்லாம போகும். மூன்றாம் கட்டமாகத்தான் இன்றைக்கு ஹிஜாமா செஞ்சுதான் நாளைக்கு 20 எதிர்பார்க்க கூடாது. தேனும் அதே மாதிரி தான் இன்ஷால் அது சம்பந்தமாக விரிவாக பேசுவார்கள். அதே போல சிலாக்களுக்கு நிலைவாற்றல் சரியான மறதி இருக்கும், அந்த மறதி இருந்தா அதுக்குரிய இடங்கள் சொல்லப்பட்டிருக்குது, அந்த இடங்கள்ல ஹிஜாமா செய்யணும். அதே போலதான் சில இன்னும் சில விடயம் பார்வை ஹராமான பார்வைகளாலேயும் மறதி உண்டாகும். அடுத்த கட்டமாக தலைவலி சம்பந்தமாக சொல்லப்படும், தலைவலியா இருந்தால் இந்த குறிப்பிட்ட இலக்கணங்கள் செஞ்சோம்னு சொன்னா எல்லா விதமான தலைவலியும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இருந்த ஒற்றை பகுதி தலைவலி, தலையில ஒரு சைட் நிரந்தரமான தலைவலியா இருக்கும், நடுத்தலையில ஹிஜாமா எடுக்கணும். அதே நேரத்தில் ஹிஜாமா எடுக்க போறது முன்னால எடுக்கிற ஆள் எந்த தூரம் ஹிஜாமா எடுக்க தெரிஞ்சவர் என்றதை பார்த்துக்கோ, நல்லா பார்த்துக் கொள்ளணும். பலவித ஆட்கள்கிட்ட தொழிலுக்காக வேண்டி காசுக்காக வேண்டி பணத்துக்காக செஞ்ச ஆட்கள்கிட்ட பாஞ்சு விழுந்து போயிடக்கூடாது. தலை என்றது மிக பிரதானம், உடலுக்கு பிரதானம் பிறகு என்ற மாதிரி தலை மிக பிரதானம். நாம கொண்டு போய் தலையை கொடுக்கக்குள்ள மிக கவனமா இருக்கணும், பிளேடு சரியாக பிடிச்சு வெட்டுறாளா அதை சரியா பார்த்துக் கொள்ளணும். பயந்து பயந்து இல்லாம செய்யறாளா இருந்தா அங்க வெற்றாது, பயந்து பயந்து செய்வாரு எங்களை பழகுவாரு நான் முடிஞ்சிடும். அதுல கிதாபில் எழுதுற விஷயம் உண்டு, யாராவது ஒருவர் ஹிஜாமாவ சரியாக படிக்காமல் ஒருவருக்கு பிளேட் வச்சு அவர் மௌத்தாகினால் இவர் கொலை குற்றத்தில் பிடிக்கப்படுவார். இஸ்லாமிய நாடா இருந்தால் அவரை கழுத்தெடுக்கப்பட்டிருக்கும், கழுத்தெடுத்துருவாங்க. படிக்காத ஆளா இருந்தா தலைய உடம்ப கொடுத்தாலும் குத்தவாளி செஞ்சாலும் குத்தவாளி, அதே நேரத்தில் சரியா படிச்சிருக்கிறாரு, சர்டிபிகேட் எல்லாம் சரியா இருக்குது, அவர் ஹிஜாமா செய்யறார், அவர் மூலமாக தவறு நடந்து மௌத்தாகினா எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, அவர் குற்றவாளி இல்லை. அதே மாதிரிதான் ஹிஜாமா என்ற இன்றைக்கு நாம பார்க்கிறோம், ஹிஜாமா சம்பந்தமாக பார்க்கக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்குது. ஹிஜாமா என்ற எப்படியான தொழில் அதே சேர்த்திக்கிறாங்க, எப்படியா தொழில் சொன்னா, ஹிஜா இஸ்லாத்துல சில தொழில் இருக்குது, தரம் உயர்ந்தது தரம் தாழ்ந்தது. ஹிஜாமான்றத உயர்ந்த தொழில சேர்க்க இல்ல, செருப்பு தைக்கிறது எப்படியா தொழிலோ அதே மாதிரியான தரம் குறைஞ்ச அல் ஹிரம் அர் ரதியா என்ன அல் ஹிரம் அர் தனியான சேர்த்திக்கிறான், தரம் குறைஞ்ச தொழில் அது. அத பிரதான தொழிலா யாரா செஞ்சா, அவர் தரம் குறைஞ்ச தொழில் செய்யறார். நான் எப்படி அந்த உறுப்பு கழுதாக்கல பாப்பேன், அவர் இந்த பேரண்டிக்கு என்ன சொல்றாங்க, உறுப்பு கழுதாக்கலுக்கு வண்ணானா டோபியா வண்ணான்னு சொல்ற. அதே மாதிரி ஒரு கூட்டமாக இந்த கூட்டம் ஹிஜாம செய்யறாக்கள், அவங்க ஹிஜாமாக தொழிலாக செய்யும் பொழுது சில நேரத்துல வழக்குக்கு சாட்சியாக வந்தால் அவர்களுடைய சாட்சி சில சமயம் எடுக்கப்படாது, ஒதுக்கப்படும். ஏன், இவர் செய்யற தொழில் இப்படியான தொழில், எனவே சாட்சி எடுக்க இயலாது என்ற நிலையம் இருக்குது. விரிவாக அவர் வேற வேற தொழில் செய்யறாரு, இதை சைட்ல செய்யறாருனா எடுக்கிறதா இல்லையான்ற சின்ன ஒரு கருத்து முரண்பாடு அந்த இடத்துல வரும். சில பொழுது எடுக்கலாம், சில பொழுது தவிர்க்கலாம், எடுக்காம கூட விட்டுலாம் என்ற இதை வந்துடும். இதனால ஹிஜாமான்றது நாம தொழிலாக அமைக்காம அது சேவையாக நாம செய்ய பார்க்கணும். அதே மாதிரிதான் இன்னொன்று இருக்குது, ரெண்டாம் பின்னபார் நிறைய நோய்கள் சொல்லப்பட்டிருக்குது, நெஞ்சலாற்றில் வருதுன்னு சொல்லி கிருமி தாக்குதலாக வரக்கூடிய தொண்டையிலும் உண்டான ஏராளமா சளி, நிரந்தரமான சளி சிலாக்களுக்கு இருக்கும், அந்த சளிக்காக இடங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இறப்பையில வருது அதுக்குரிய இடங்கள், சிறுநீரகங்கள் கல்லீரல் நுரையீரல் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும். அதே போன்றுதான் பெண்களுடைய மாத சுழற்சி முறை, மாதாந்தம் மாதாந்த அவங்களுடைய அந்த பிரச்சனைக்காக வேண்டி எடுக்க அது முன்பின்னாகினார். அயல சிலாக்களுக்கு தொடர்ந்து தொடரும், சிலாக்களுக்கு விட்டு விட்டு நிலைமைகள் மாறும். அப்படி மாறினால் இந்த இடத்துல எடுத்தா இதுதான் நோய்லேஸ் ஆயிரும். அதே போன்ற பித்தம் கல்லீரல் அதுக்கு இடம் சொல்லப்பட்டிருக்குது. முதுகெலும்பு மிக முக்கியமானது, முதுகெலும்புல எடுக்கக்குள்ள பெரும்பான்மையான நோய் இல்லா போயிடும். முதுகெலும்புல ரெண்டு முறை இருக்குது, நோய் வந்தா அந்த இடத்துல எடுக்கிற முறை இருக்குது, மேலிருந்து கீழ் வரைக்கும் குறிப்பிட்ட இலக்கத்துல நேர் வரிசை பெருகக்கூடிய நேர் குத்தான அந்த எலும்பில் எடுக்கக்கூடிய முறை இருக்குது, எடுக்கிறதா பிரச்சனைலாம் போகும். அடுத்தது இரத்த சோக என்றது, இரத்த சோக என்ற அந்த அதுக்கும் அந்த இடங்கள் சொல்லப்பட்டிருக்குது. மூல வீக்கம், இதெல்லாம் பாரதூரமான நோய்கள், இதெல்லாம் இந்த நோயை கொண்ட காட்டின உடனே இந்த நோய்க்கு தான் லட்சக்கணக்கான காசுகள் பறிக்கப்படுற இந்த நோய்களுக்கு தான் நாங்க நோய் வர முந்திய எடுத்துட்டா பாதுகாப்பு. ஹிஜாமான்றது நோய் வந்தது பிறகு செய்த மருத்துவம் அல்ல, நோய் வர முந்தி செஞ்சா அது வந்து நோய் வராம தடுக்கும், நோய் வந்த பிறகு செஞ்சா வந்த நோயை இல்லாமலாக்கும். இந்த ரெண்டு காரணம் தான் ஹிஜாமாவுக்கு சொல்லப்பட்டிருக்குது. எனவே நோய் வர முந்தி எடுக்கிறதா இருந்தால் ஒவ்வொரு வருடமும் ஒருவர் ஆக குறைஞ்சது ஒரு முறையாக எடுக்கிறது கண்டிப்பா இருக்கும், ஒரு முறையாக ஆக குறைஞ்சது எடுத்து தீரணும். அதே போன்று ஒற்றை தலைவர் சிலாக்களுக்கு கூடுதலான தூக்கம் இருக்கும், தொடர் தூக்கம் இருக்கும், அதுக்கும் சில இடங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அப்படியா செஞ்சா இன்ஷா அல்லாஹ் அதனுடைய பிரச்சனைலாம் போகும். அது இல்லாமல் நிறைய இடங்கள் நான் சொல்லி அதாவது தமிழ்லையும் போட்டிருக்கிறோம், அரபுலையும் போட்டிருக்கிறோம், செய்ய வேண்டிய இடங்கள இலக்கம் போட்டிருக்கிறோம். இறுதியாக அதே போல யானைக்கால் நோய் இருக்குது, யானைக்கால் நோயா இருந்தா அதுக்கு எடுக்க வேண்டிய மிக முக்கியமான பதில் சொல்லப்பட்டிருக்கு, அதை எடுக்கணும். அதே மாதிரிதான் யானைக்காலுக்கு செய்யறதா இருந்தா அவரோட காலை தூக்கி உயரத்தில் வச்சு நிலத்தில் அவர் படுக்க வச்சிருந்தால் ஹிஜாமா செய்யணும். ஹிஜாமா செய்யக்குள்ள சில நேரத்தில் ஹிஜாமா செய்யப்படுறால் மயங்கி விழுந்துருவாரு, விழுந்த உடனே எப்படி எழுப்பாட்டு மயங்கி விழுந்த உடனே அப்படியே வச்சுக்கப்படுகிறதல்ல, அவர் வந்து எழுப்பாட்டு சில முறைகள் இருக்குது, காலில் பாதத்தில் பேரை சொல்லி மெல்ல தட்டணும், முழிப்பாரு, அது புற உட்கார வைக்கிறது, தேனை கொடுக்கிறது, அப்படியான வேலைகள் செய்யலாம். அதே மாதிரி தான் சிலர்கள் பயப்படுறாங்க ஹிஜாமா எடுக்கிறதா பயந்து கொண்டிருந்தால் அவங்களும் ஹிஜாமா செய்யக்கூடாது, ஏண்டா பயம் வெட்டம் எடுக்கிறதா கண்ணா கண்டில்லாக்கள் பயப்படுவாங்க, பதறி போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்க வெட்டம் கூடாது. முதலாவது பழைய சீராக்கி அவங்க மனோபாவத்தை உருவாக்கணும். வெட்டம் எடுக்கிறதால உங்களுக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் உணர்த்தணும். உணர்த்தி விட்டால் அதுக்கு பிறகு ஆறுதலாக அவர்களுக்கு வெட்டம் எடுக்கலாம். அதே போல மூல வியாது போன்ற எதுவாக இருந்தாலும் சிலாக்களுக்கு சாப்பிட்டா சாப்பாட்டு ருசி விளங்காது, என்ன உப்பா புளிப்பா கசப்பா உண்டு விளங்காது, அவங்களுக்கும் ஹிஜாமாவுடைய முறை இருக்குது. சிலாக்கள் கொழுப்பு உடம்பு உடற்பருமன் உடம்பு செலுத்த உடம்பு என்ன செய்யணும் தெரியாது, நடக்க இயலாது, உட்கார உண்டு செய்யலாது. அதுக்கு சில இடங்கள் இருக்குது, அந்த இடங்கள் தொடர்ந்து செஞ்சு வந்தா பிரச்சனை கொண்டு வைத்திடும். அதே மாதிரி சிலாக்கள் மெலிஞ்சாக்கள் இருக்கிறாங்க, மெலிஞ்ச ஆக்களுக்கும் சேவையா உடம்பு வரணுமா, ஹிஜாமா செய்யற மிக முக்கியமான இடம் இருக்குது. உடம்பு கூடினாலும் அதுக்குரிய மருத்துவம் இருக்குது, மெலிஞ்சாலும் அதுக்குரிய மருத்துவங்கள் இருக்குது. அதே மாதிரி தான் மூட்டு வாதங்கள் இருக்குது, முருங்கால் வாதம், முருங்கால் சொரசொரப்பு, முருங்கால் அந்த சிரத்தை உரசுக்குள்ள வரக்கூடிய சொரசொரப்புக்கு எல்லாம் எல்லா மருந்துகளும் இருக்குது. அந்த கதவுன்றது பாயத்தில் வரக்கூடிய உப்புத்தன்மை என்று சொல்றது, அதுக்கும் ஹிஜாமா இருக்குது. அதே போன்றுதான் மூட்டு நோய், மூட்டு நோய்க்கு எல்லாம் மருந்து இருக்குது ஹிஜாமாவில. முழங்கால் நோய்கள், இடுப்பு, அதே போல தோல் புஜ நோய்கள், முதல் வரக்கூடிய சகல நோய்களும், வயிற்று வலி சம்பந்தமான எல்லா நோய்களும் இருக்குது, தோல் சம்பந்தமான எல்லா நோய்களும், எல்லா நோய்களுக்கும் இஸ்லாத்துல ஹிஜாமா மூலமாக நிரப்பமான தீர்வு இருக்குது. எனவே அருமையான சோழர்களே, ஹிஜாமாவுடைய நான் நம்பரை தந்து பின்னால உருவத்தில் நம்பரை வரைஞ்சு வச்சுக்கிறோம். அதில் பார்த்தோம்னு சொன்னா ஹிஜாமா இருக்கலாம். இல்ல விசேஷம் குறிப்பா சொல்லணும், யாரும் என்ன செய்யக்கூடாது, நான் ஒரு கப்ப பொக்ஸு நான் வாங்கலா மொத்தம் 500 ரூபா 700 ரூபா அதை வாங்கி வீட்டுல ஹிஜாமா செஞ்சிடக்கூடாது. நான் ஹிஜாமா என்றது சரியா செய்ய செஞ்சாக்கல்ல, பிளேட சரியா தைரியமா பிடிச்சு வெற்றாக்களா இருக்கணும். வெற்றாக்களா இருந்தா எந்த தூரம் வெற்றணும்னு சொன்னா ஆக கூடுனா அவர உடம்புல 7 முதல் 11 13 கோடு போடலாம். ஒரு கோடு 3 சென்டிமீட்டர் தாண்டக்கூடாது, 13 மேலான 20 நேர்கோடா இருக்கக்கூடாது. அதை கோடுகிறக்குள்ள உடம்புல நேர்கோடாத்தான் ஒரு மனுஷனை நிப்பாட்டி வச்சா எப்படி இருப்பாரோ அந்த நிலையை வச்சு நேர்கோடாத்தான் திருவிழா தவிர அகலாங்காக கோடு போட கூடாது. இதே நேரத்தில் சில ஆக்களுக்கு சீல் நோய் இருக்கும், புன்வந்தா காயாது என்ற நிலை இருந்தால் அவருக்கு பிளேட பார்க்கிற தவிர்த்துட்டு ஊசியால குத்தி வெட்டம் எடுக்கணும். அந்த முறை எடுத்தோம்னு சொன்னா அல்லாஹ் இருக்கிறதுல அந்த நோய் இல்லாம போகும். எனவே இந்த ஹிஜாமா என்றது அல்லாஹ் தஆலா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து முற்பட்ட காலகட்டத்தில் உலகத்தை வச்சிருந்தார். ஹலத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஹிஜாமாவை மார்க்கமயப்படுத்தினார்கள், நெறிப்படுத்தினார்கள். எப்படி செய்யணும், யாருக்கு செய்யணும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜாமா இருக்கும் வரை அபு ஹிந்த் அவர்கள் சொல்லி ரத்தம் எடுக்கப்படுகிறது, அவர்கள் கூலி கொடுத்தார்கள். ரத்தம் யாருக்கு எடுத்தாங்கன்னா நாங்க அவங்களுக்கு உரிய கூலியை கொடுத்து வரணும். சிலாக்கள் முழு பொடியை கொடுத்து ரத்தம் எடுத்து முடிஞ்சோன்னு ஜஜாக்கல்லாஹ் சொல்லிட்டு வாரணும். அந்த வேலை பார்க்க கூடாது. அவங்க எந்த உடம்போட எவ்வளவு ரத்தத்தோட இருந்து நிறைய கஷ்டப்பட்டோடனே அப்படி சொல்ற கூடாது. எனவே அறிஞர்கள சரியாக அவருடைய ஹத்தை கொடுக்கணும். நவியாங்க ஹிஜாமா செஞ்சோடனே அவருக்கு காசு கொடுத்தாங்க, இதே நாங்க எடுக்கிறாங்க காசு கொடுக்கலாம். இது சரியான ஒரு முறையாக இருக்குது. எனவே நாம் ஹிஜாமாவ சரியாக விளங்கி சரியாக படித்து இது போன்ற மருத்துவத்தினூடாக எம்மையும் எமது சமூகத்தையும் பேரழிவில் இருந்து பாதுகாக்கணும். இன்றைய மருத்துவம் தான் கோடிக்கணக்கான முஸ்லீம்களுடைய மட்டுமல்ல உலக மக்களுடைய முழு பொருளாதாரம் சம்பாத்தியமே. இந்த மருத்துவத்துக்கு பின்னால நாளுக்கு நாள் லட்சக்கணக்கில் போய் கொண்டிருக்கு, கோடிக்கணக்கு தாண்டி கொண்டிருக்குது. நாம் சரியாக இஸ்லாமிய மருத்துவத்தை சரியாக செஞ்சா இன்ஷா அல்லாஹ் எந்த நோயும் வராமல் உலகத்தில் ஆபியத்தாக வாழ்ந்து நோயற்ற வாழ்க்கை வசந்தமான வாழ்க்கையா வாழ்ந்து சந்தோஷமா வாழ்ந்து மகிழ்ச்சியா வர்ணிக்கலாம். அல்லாஹு தஆலா நாம் பேசினவற்றில் خيرான விஷயங்களை வாழ்க்கை எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. வஆஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.